இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையினுடைய காரியங்களை நாம் சிந்திப்போம். கடந்த வாரம் இதே காரியத்தை சிந்தித்தோம், இந்த வாரம் இந்த காரியங்களை சிந்திப்போம். மத்தேயு 25 அதிகாரம் 1-9 வரை வாசிப்போம். மத்தேயு 25 போதும் ஸ்தோத்திரம். இந்த வசனம் நம்ம நிறைய டைம் கேட்டிருக்கிறோம், நிறைய பேர்த்துக்கு மனப்பாடமாகவே நல்லா தெரியும். என்ன கேட்ட வசனம் தானே, இதில் என்ன இருக்குது அர்த்தம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தானித்து வாசிக்கும்போது அது காலத்துக்கேற்றபடி அது பதிலை நம்மளுக்கு கொடுக்கும். போன வருஷம் வேறு அர்த்தத்தை கொடுத்துருக்கோம், ஆனால் இந்த வருஷம் அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் அந்த வசனங்களை உருவாக்கி வச்சுருக்கார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள் புதியவளாக இருக்கிறது, நாள்தோறும் புதியலாக மாறும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் அதனுடைய அர்த்தம் மாறிக்கிட்டே வரும். ஏன்னா அந்தந்த நாளுக்கு உண்டான காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் அதை நியமிச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம இடத்துல வாசிக்கிறோம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், அந்த நாளுக்கு உண்டான பாடு அதுக்கு போதுன்றிருக்காரு. அதனால் வந்து தேவையில்லாத வியாக்கியானமெல்லாம் பண்ணாங்கன்னா சில உங்களுக்கு புரியாது. ஏன்னா காலத்துக்கு முன்னால் வர வியாக்கியானம் அநேகருக்கு புரியாது. அப்போ இங்கே வந்து 10 கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிறார்கள். கன்னிகை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து கிறிஸ்துவை மணவாளனாக ஏற்றுக்கொண்டு நான் இந்த பூமியிலே வாழ்கிறேன். கன்னிகைன்னு சொன்னால் நான் கிறிஸ்துவோடைய உடன்படிக்கையில் நிலைத்திருந்து மணவாளனாகிய கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறேன். அவங்க தான் கன்னிகை. ரட்சிக்கப்படாதவங்க இல்லை, புறஜாதி இல்லை, ரட்சிக்கப்பட்டு கரைத்திரை இல்லாமல் எல்லா ஒழுக்கத்தோடையும் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை கன்னிகைகள். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகள். 10 கன்னிகைகள்னு சொன்னால் புறஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். 12 சொன்னால் மொத்த ஜனங்கள். அதில் 2 கோத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா யூதாவுக்கு உதவி செய்கிறவங்க, இன்னொரு கோத்திரம். 2 கோத்திரம் பிரிஞ்சிருச்சு. பாக்கி 10 கோத்திரங்களை ஆண்டவர் புறஜாதிகளாக தான் கணக்கு பண்ணுறாரு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களில் 10 கோத்திரங்கள் புறஜாதிகளோட போய் கலந்துட்டாங்க, 2 கோத்திரம் கலக்காமல் தனியாக இருந்தாங்க. அதனால தான் 10 கன்னிகைகள். அப்போ புறஜாதியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வார்த்தை முக்கியமாக கடந்து வருது. அதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க, அப்படின்னா பாதி பாதி சுமார் ஆண்டவர் கணக்கு வைக்கிறாரு. அப்போ புத்தி உள்ளவர்கள் அப்படின்னா புத்தி உள்ளவர்களுக்கு தங்கள் பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயும் கொண்டு போகலை, பாத்திரமும் கொண்டு போகலை, ஆனால் மணவாளனுக்காக காத்திருக்கிறாங்க. இப்போ ட்ரெயினுக்காக காத்திருக்கும்போது எப்படி காத்திருக்கணும், நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி இந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லி காத்துட்ருக்கணும். அப்போ தான் ட்ரெயின் வந்தால் நாம் இன்னொரு இடத்துக்கு ஏறி போக முடியும். அது இல்லாமல் நம்ம ஏதோ இதுக்கு போயிருக்கும்போது ட்ரெயின் நம்ம விரும்புகிற ஊருக்கு ட்ரெயின் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஏறி போக முடியுமா, முடியாது. அப்போது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வேண்டி காத்திருப்பு அவசியம். காத்திருந்தார்கள் யாருக்கு, மணவாளனுக்காக காத்திருக்கிறார்கள். அப்போ மணவாளன் வர தாமதமாகுது. ஏன்னா மனுஷன் நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் வரமாட்டார், அதுதான் மணவாளன் வர தாமதமாகிறதுன்னு அர்த்தம். எல்லாம் நினைக்கிறாங்க 2000 முடிஞ்சுது, 2010 முடிஞ்சுது, 2050 இப்படியே போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் அதில் மணவாளன் வர தாமதிக்கிறார் அப்படின்னா மனுஷன் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்போ இவனுடைய கணக்கு தப்பாக போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 10 பேர் நித்திரமயக்கமாயிட்டாங்க. ஒரு வித்தியாசம் இல்லை, நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் நடுராத்திரியில் மணவாளன் வந்துட்டார்னு சத்தம் கேட்குது. எல்லாம் எந்திரிச்சு தடபுடலான்னு எல்லாம் புறப்படுறாங்க. புறப்பட்டு தீவெட்டியை பற்ற வைக்கிறாங்க. ஏன்னா தீவெட்டியை பிடிச்சி தான் அதான் வழிகாட்டுது ஆண்டவர், அந்த வெளிச்சத்தை தான் பார்க்குறாரு. அப்போது நல்லவன் யார் கெட்டவன் யாருங்கிறது ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வெளிச்சம் மற்றவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பட்டணத்தின் மேல் இருக்கிற, இல்லை மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போ நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஒரு தீவெட்டி இருக்குது. தீவெட்டின்னு என்ன சொல்லுங்க பார்ப்போம். கிரியைகள் எப்படி வெளிப்படுத்தலாம், வெளிச்சத்தை எப்படி வெளிப்படுத்தலாம், செயல்மூலம் வெளிப்படுத்தலாம். அப்புறம் வேற என்ன பல வகையில் வெளிப்படுத்தலாமே, பேச்சு மூலம் வெளிப்படுத்தலாம், செயலில் வெளிப்படுத்தலாம், முக்கியமாக இந்த ரெண்டு வெளிப்படுத்தலாம். அப்படி அதான் தீவெட்டிங்கிறது. சொல்லுவாங்க தீவெட்டி போய் போறா போற அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாங்க? இல்ல இருக்கிற ஒரு ரகசியத்தை யாருக்கும் சொல்லாதேன்னா போதும், ஊரே பத்தாவது விட்டுருவான். ஆமா, நியூஸ் பேப்பரே வேண்டாம், யாராவது ஒரு காரியத்தை ஊர்ல ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான் வெடியிருக்குல்ல ஊரே பத்தி எரியும். அதான் தீவெட்டி பயலான்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அப்படி தீவெட்டியை பற்ற வைக்கும் போது தான் தெரியுது, பேச சொன்னா தான் தெரியுது யார் நல்லவன் யார் கெட்டவன். ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுக்கு செயலில் மூலம் கண்டுபிடிச்சிடலாம். செயல் நல்லா செஞ்சுட்டே இருப்பான், ஆனால் அவன் நல்லவனா கெட்டவனான்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அவனை பேச வச்சேன்னு வைங்களே, ஒரு 5 வார்த்தை பேசினானா போதும் அங்கே உள்ள என்ன இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தேவனுடைய ஆவியில் இருந்தால் போதும், அவன் வாயின் வார்த்தைகளை வச்சு பின்னால் போய் அங்கே என்ன இருந்தால் இது இப்படி பேசும், அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறத தேவனுடைய ஆவியில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். மற்றவங்களாம் கண்டுபிடிக்கலாம், ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிப்பாங்க அவங்க. ஏன்னா தேவனுடைய ஆவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாக பகுத்தறிஞ்சு கண்டுபிடிக்க முடியும். அப்படி தீவெட்டியை பற்ற வைக்கும்போது எரிய மாட்டேங்குது, பேசுகிற பேச்சு வரல, நற்கரி இல்லை. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, எங்கிட்ட பாத்திரம் இருக்குது எண்ணெய் இருக்குது கொஞ்சம் எனக்கு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி ஊற்றுன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், நான் ஊற்றுன்னா உனக்கும் பத்தாது எனக்கும் பத்தாது, உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்ட, அதனால நீ ஒரு ஆள் கெட்டவன் கெட்டவனாகவே இருக்கட்டும், நீ போய் என்ன பண்ணு, விற்கிறவங்க இருக்காங்க அங்கே போய் வாங்கிட்டு வா, இது எனக்கு தான் நான் வச்சுருக்கிறேன், நான் தான் வந்து இதை சேகரித்து பத்திரமா எனக்கு மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு நான் கொண்டு வரல. சுயநலம் இல்லை ஆண்டவர் இதுக்கு வந்து அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் தான் உத்தரவாதி, அவன் சுயநலவாதியாக தான் இருக்கணும். கொடுத்தா இவனுடைய ஆத்மாவுக்கு வீணாக போயிருமே, அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் தான் உத்தரவாதி, அடுத்தவனுடைய ஆத்மாவுக்கு இவன் உத்தரவாதி இல்லை, அவங்க சுயநலவாதியாக தான் இருக்கணும். ஆமாம், கிறிஸ்து அதான் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்கிறாரு. நான் கொடுக்குற சமாதானத்தை இன்னொருத்தன் எடுத்துக்கொள்ள முடியாது, நீ இன்னொருத்தனும் கொடுக்கவும் முடியாது. ரட்சிப்பு தனிப்பட்ட முறையில் இருக்கிறது, அது அடுத்தவனுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ரட்சிப்பு இலவசம், அதனால் நினச்ச மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு நினச்ச மாதிரி எடுக்கவும் முடியாது, அடுத்தவனுக்கு கொடுக்க முடியாது. அது அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற மாதிரி தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ அந்த இடத்துல சுயநலவாதியாக தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. ஆமாம், எழுதல்ல ரட்சிப்பினுடைய காரியத்தில் ஆண்டவர் சுயநலவாதியாக தான் இருக்க சொல்கிறாரு. நீ உன்னுடைய ஆத்மாவை குணப்பட்ட பின்பு உன் சகோதரனுடைய ஆத்மாவை சிறப்படுத்தன்னு தான் சொல்கிறாரு. நீ சுயநலவாதியாக இரு, உன்னுடைய ஆத்மாவுடைய காரியத்தில் அடுத்தவனை மனம் திரும்ப போகாத, அடுத்தவனை உன்னால் மனம் திரும்ப ஆனால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப, சுயநலவாதியாக தான் இருக்க சொல்லியிருக்காரு. அடுத்தவனை மனம் திருப்பறதுக்கு நீ போகாத, அது உன்னுடைய வேலை இல்லை, அது என்னுடைய வேலை. ஆமாம், அதனால் நீ இதில் சுயநலமாக இருந்தால் தான் உனக்குண்டானதை பற்றி கொண்டிரு, உனக்குண்டானதை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி அதை பற்றி கொண்டிரு, ஏமாந்தான் எடுத்துருவான். அதனால் நீ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். விற்கிறவங்ககிட்ட வாங்குறதுக்கு போகிறாங்க, எல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க என்னென்ன பொசித்தாவிங்கிறாங்க, கொஞ்சம் பேர் அபிஷேகங்கிறாங்க, ஆனால் எந்த கடையில் விற்கிதுன்னு தெரியல. இப்படி நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ விற்கிற பொருள், அது கடையில் கிடைக்கிற பொருள், அப்புறம் பாத்திரம் இருந்தாலும் வாங்க முடியும். பாத்திரம் இல்லாமல் இருந்தால் வாங்க முடியுமா? அதுவும் இல்லைன்னா பாத்திரம் இல்லைன்னா வாங்க முடியாது. விற்கிற கடைக்கு போனால் பாத்திரம் கொண்டு போனால் தான் அது கரெக்டாக வாங்கிட்டு வர முடியும். பிளாஸ்டிக் கவரில் அங்கிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து விளக்கு கூத்துனா எப்படி இருக்கும்? பாதி எண்ணெய் விளக்கில் இருக்கும், பாதி எண்ணெய் தரையில் இருக்கும். சரி, உதாரணத்துக்கு விளக்கு எண்ணெய் இருக்கிறவன் இன்னும் இல்லாதவனு கொடுக்குறான்னு வைங்களேன், விளக்கு பற்ற வச்சுட்டான், விளக்கு எண்ணெய் இல்லாதவனுக்கு விளக்குலேருந்து எண்ணெய் ஊற்றுறான்னு என்ன ஆகும்? ரெண்டுமே பற்றிக்கும். அது விளக்கில் எண்ணெய் ஊற்றுனவங்களுக்கு தெரியும். அவனை தான் முடிச்சு போச்சு கதை. விளக்குக்கு எண்ணெய் ஊற்றினோம்னா ரெண்டு விளக்குல எறையிற திரிய அமைக்கணும், முதல்ல தீயை அமைக்கணும். அமைச்சிட்டு தான் அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெய் எடுத்து இன்னொரு விளக்குக்கு ஊற்றணும். இவன் விளக்கை பற்ற வச்சுட்டான், எனக்கு கொடுங்கன்னா எப்படி அவனால் கொடுக்க முடியும்? எரியிற விளக்குலேருந்து இந்த ஒரு பக்கம் ஊற்றுனா ரெண்டு விளக்கும் பற்றிடும், முடிஞ்சு போச்சு. ஆ, கடைசி நேரத்தில் வந்து ஐயோ அம்மாவாச்சே, மகளாச்சே, அண்ணனாச்சே, தம்பியாச்சே, புருஷனாச்சே, பொண்டாட்டியாச்சே, ரெச்சிப்புக்குள்ளே வழி நடத்தலாம்னு சொல்லி போனான்னாகும். கடைசியில் ரெண்டு பேரும் கெட்டான். ஒருத்தரும் ஒருத்தனை ஆதாயப்படுத்த முடியாது. அவன் அவனுடைய ஆத்மாவுக்கு அவன் தான் உத்தரவாதி. அவன் ஆயத்தப்படு. ஆமாம், அவங்க தான் அது சுயநலமாக இருந்து கவனமாக இருந்து அது ரெச்சிப்புக்குள்ள அவங்க தான் உருவாக்கிக்கணும். அதுக்கு நிறைய காலம் கொடுக்குறாரு. ஏன்னா ஆண்டவருடைய ஒரு செகண்டுங்கிறத 7 நாள். ஆண்டவர் ஒரு கதவை ஒரு தட்டு தட்டினார்னா இருதயத்தில் அந்த சத்தம் 7 நாளை கேட்கும். அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து பார்த்து தட்டிட்டு வர்றாரு. அப்படி இங்கே காத்திருக்கிறாங்க, மணவாளனுக்கு வந்துடுவார், இப்போ வந்துடுவார், இப்போ வந்துடுவாருன்னு. மனுஷன் நினச்ச நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் வாங்கறதுக்கு போயிட்டாங்க, புத்தியுள்ளவர்கள் உள்ளே பிரவேசிட்டாங்க. அப்போ மணவாளன் ராத்திரியில் வந்துட்டாரு. இதுதான் ரகசிய வருகை. இதில் என்ன ரகசிய வருகை இருக்கு, அர்த்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா? இருக்கு, இதில் ரகசிய வருகை இருக்கு. பாத்திரம்னா என்ன? பாத்திரம்னா ரட்சிப்புன்னு அர்த்தம். 116 சங்கீதம் 12:13-14 எதிர்பார்க்கிறது பாத்திரம் ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை இலவசமா கொடுத்தார், விலை மதிப்பில்லாதது. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஆத்ம ரட்சிப்புங்கிறது இந்த உலகத்தை ஒருத்தன் விலை கொடுத்து வாங்கினா எவ்வளோ மதிப்பு இருக்குமோ அதை விட அதிகமான விலை அதிகம். அதனால தான் ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா நம்மளுக்கு லாபம் என்ன? அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான டன்னு தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, பொன்னு இருக்குது, விலை மதிப்புள்ள அநேக காரியங்கள் இருக்கு. அத்தனைக்கும் விலை விட அதிகமான விலை ஒரு ஆத்மாவனுடைய விலை. அப்படியாக அந்த ரட்சிப்புங்கிறது இலவசமாக ஆண்டவர் கொடுக்குறார். நிறைய பேர் ரட்சிப்பு இலவசன்ட்டு நினச்ச தூக்கி போட்டுடுறாங்க, எப்போ வேணால் எடுத்துக்கலாமில்ல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுக்குற சமயத்தில் பெற்றுக்கொண்டு அதை பத்திரமாக வச்சுருந்தா நம்முடைய வாழ்நாளில் எல்லா இடத்துலையும் உதவும். இது இலவசம் தானே அப்படின்னு தூக்கி போட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு அதை எடுக்கிறதுக்கு போனோம்னா இலவசனால அது நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கு அது மேலே பிரியம் இல்லாமல் போயிடும். அதனால் அதுக்கு விலை கொடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு ஏதாவது நம்ம வந்து விலை கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து வச்சு இலவசம் சொல்லி எடுத்துட்டு அதுக்கு வந்து அதோடைய உபயோகம் தெரியாமல் கீழே போட்டதுனால மீண்டும் அதை எடுக்க முடியல. ஏன்னா ரிச்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் வரும். அதுதான் நாம் கொடுக்குற விலை. அநேக கஷ்டம் சகிக்கணும், துன்பம் சகிக்கணும், வாழ்க்கையில் நிறைய பேர்த்த இழக்க வேண்டியது வரும், நிறைய வேலைகளை இழக்க வேண்டியது வரும், சில டைம் ஊற விட்டு ஓட வேண்டியது வரும், சில டைம் அடி வாங்க வேண்டியது வரும். இப்படியெல்லாம் வர ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்குள்ளே மனமாற்றம் வரும்போது அதனால் நம்மளுடைய சுற்றமும் உறவினர்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்மளை விரோதிப்பாங்க. அது எல்லாத்தையும் சகிக்கணும். அதுதான் நமக்கு ரட்சிப்புக்கு கொடுக்குற வேலை. அப்படி விலை கொடுத்து வாங்கினாதான் அந்த ரட்சிப்பினுடைய அருமை தெரியும். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் எண்ணெய் வந்து என்றைக்குமே இருக்கணும். எண்ணெய்ங்கிற பொருள் வந்து என்றைக்குமே இருக்கணும். ரட்சிப்பின் பாத்திரத்தில் எண்ணெய் எப்பவுமே இருந்தால் போதும், நம்ம விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எண்ணெய்ன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 6:5-6 போதும். தராசை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறான், ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தராசை வச்சு அளந்து கொடுக்குறான். அப்படின்னா ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. ஒரு பணங்கிறது ரட்சிப்புன்னு அர்த்தம். ஒரு படி கோதுமைன்னு சொன்னால் அதில் ஒரு கால் அளவு பிரமாணம். இன்னொரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை. 3 படி வார்கோதுமைன்னு சொன்னால் இன்னொரு ரட்சிப்புக்கு 3 காலங்களை நியமிச்சிருக்கார். அப்படின்னா ஒன்று நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு, இன்னொன்று என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் ரட்சிப்பு, விசுவாசனால் ரட்சிப்பு. அது விசுவாசனால் ரட்சிப்பு அன்னையிலேருந்தே இருக்குது. அப்புறம் விசுவாசத்தான் அது நீதியாக காணப்பட்டது, அன்னையிலேருந்தே இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகும் ரட்சிப்பு. குறிப்பாக 2000 வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டான ரட்சிப்பு நடக்குது. ஆனால் அது விசுவாசத்தில் உண்டான ரட்சிப்பு. ஆனால் இதே ரட்சிப்பு ஆபிரகாம் பெற்றான், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பெறலை. அவன் தன்னுடைய விசுவாசத்தினால் அதை பெற்றான். இல்லை, ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய நாமம் மாறும். வருது, எல்லாமே வருது. ஆனாலும் குறிப்பாக சொல்கிறாரு, நான் ஆபிரகாம் இசாக் யாக்கோபுக்கும் சர்வல்லங்கிற நாமத்தினால் வெளிப்பட்டேன். நான் குறிப்பாக சொல்கிறாரு, அந்த காலத்தை வச்சு சொல்லுவார். அப்போ மோசேக்கு யெகோவா என்னும் நாமத்தில் வெளிப்பட்டேன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொல்கிறாரு, பூர்வத்தார் குறைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அப்படி அவருடைய காலம் மாறுது. அது தேவனுடைய காரியங்களை ஆவியில் உணர்ந்தவங்களுக்கு அதனுடைய தெளிவான காரியங்கள் புரியும். அதனால தான் மோசைகிட்ட மோசை கேட்குற ஆண்டவர்கிட்ட என்னன்னு, ஆண்டவர் உங்களுடைய நாமம் என்ன? அப்படி தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வேதத்தில் எத்தனையோ நாமம் இருக்குது. ஆனாலும் இந்த நாமத்தை புரிஞ்சிக்க முடியாமல், அறிஞ்சிக்க முடியாமல், உணர முடியாமல் இருக்கிறவங்க ஆண்டவர்களுக்கு உங்களுடைய நாமம் என்ன? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படின்னா நீ என்ன சொல்கிறியோ அப்படி தான் நான் இருக்கிறேன், என்னை யாரும் மாற்ற முடியாது. நீ என்னன்னு சொல்கிறியோ அப்படி தான், எப்படி வேணால் வச்சுக்கலாம், அது உன்னுடைய பாடு அப்படின்ட்டார். அவ்வளோதான், நல்லவனுக்கு நல்லவராகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாகவும் இருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய நாமத்தை பற்றி விளங்காதவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான், செய்ய மாட்டார், அவ்வளோதான். அப்போ ஒரு பணங்கிறது நியாயப்பிரமாணத்தினால் உண்டான ரட்சிப்பு, இன்னொரு பணங்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டான ரட்சிப்பு. அப்படின்னா நியாய பிரமாணத்தினால் உண்டான ரட்சிப்பு, பாதி ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பு முழு ரட்சிப்பு. பாதி ரட்சிப்புனா அக்னி நரகத்திலிருந்து மட்டும் விடுதலை ஆகிற ரட்சிப்பு. முழு ரட்சிப்புன்னு சொன்னால் அக்னி நரகத்திலிருந்து விடுதலை ஆகலாம், தேவனுடைய ரூபமும் சாயலமும் நம்மளுக்கு கிடைக்கும். நியாய பிரமாணத்தினால் உண்டான ரட்சிப்புக்கு அக்னி நரகத்திலிருந்து விடுதலை ஆகலாம், ஆனால் தேவனுடைய ரூபமும் சாயலமும் கிடைக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிடைக்கிற ரட்சிப்புக்கு அக்னி நரகத்திலிருந்து விடுதலை, தேவனுடைய ரூபமும் சாயலும் கிடைக்கும். இதுதான் ரெண்டு ரட்சிப்புக்குண்டான வித்தியாசம். அப்போ இந்த ரெண்டு ரட்சிப்பு கொடுக்கும்போது எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. இது வாங்கினா தான் அது கிடைக்கும் இலவசம். எண்ணெய் கிடைச்சிருக்கு, நியாய பிரமாணத்தில் உண்டான ரட்சிப்பு தான் கிடைச்சிருக்கும். அந்த காலத்தில் உண்டானவங்களுக்கு தான் அது, இந்த ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல, ஆமாம் அது அவங்க இருக்கிற இடத்துல தானே போய் சொல்கிறாரு. அதனால் அவங்களுக்கு அவங்க என்ன நீதியின் கிரியைகளை செஞ்சுருக்காங்களோ அதுக்குண்டான ரட்சிப்பு தான் கிடைக்கும். ஆனால் அந்த பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணும்போது அங்கிருந்து கொஞ்சம் பேர்த்த திரும்பி கூட்டிகிட்டு வராருல்ல இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு, அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய ரூபமும் சாயலும் கிடைக்கும். அது கிடைக்கும். ஆபேலேருந்து வந்துடுவாங்க எல்லாருமே, முதல் நாள் ஆபேல். அதில் அங்கே வந்து புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசிருப்பான்னு சொல்லும்போது ஆபேல் அங்கே வராரு. அவங்களுக்கு தேவனுடைய ரூபமும் சாயலும் கிடைக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாண ரட்சிப்பு தான். அப்படி என்னையும் திராட்சை ரசத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார் இலவசமாக. ரட்சிப்பு வாங்கினவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு என்னையும் திராட்சை ரசமும் கிடைக்காது. அப்போ இந்த ரட்சிப்பை வாங்குறவங்களுக்கு கோதுமையை வச்சு என்ன பண்ணுறாங்க, அரைச்சி ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு தியானிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ என்னையும் திராட்சை ரசத்தை சேதப்படுத்தாதேன்னு என்ன அர்த்தம், அடிக்கடி வீணாக செலவு பண்ணிடுவான், அதை சேகரித்து வைக்கணும். சேகரித்து வச்சாதான் அவனுடைய கடைசி நாள் வரைக்கும், அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் அதை சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கணும். திராட்சை ரசம் என்னவாக இருக்கும், எண்ணெய் திராட்சை ரசம் சேதப்படுத்தாது. திராட்சை ரசத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, எண்ணெய்க்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ எண்ணெயை பற்றி தான் நாம் இங்கே பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா எண்ணெயை போய் விற்கிறவங்ககிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எண்ணெயும் திராட்சை ரசமும் ஒரு இடத்துல விற்கிது, அங்கே விற்கிற இடத்துல போனால் அதை வாங்கிக்கலாம். ஆனால் சேதப்படுத்தாமல் வச்சுருந்தா நம்மளே சேகரித்து வச்சுக்கலாம். அது செலவு பண்ணிட்டோம்னா விற்கிறவங்ககிட்ட போய் வாங்கணும். இதில் என்னென்னா என்ன அர்த்தமாக இருக்கும், என்னென்னா நம்ம தவறு செய்யும்போது நம்மளை திருத்துகிற சமயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொண்டுனா விளக்கில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி, இல்லைன்னா விளக்கில் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எரியும், அப்புறம் அமைஞ்சு போயிடும். கடிந்து கொள்ளுதல்னா நம்முடைய தவறை திருத்துகிற அனுபவம், அதுதான் உன் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருப்பதாக. அப்படின்னா நீ எப்பவுமே தவறுன்னு சொல்லி உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் போது, அல்லது மற்றவர்கள் உணர்த்தும் போது அதுக்கு கீழ்ப்பணிந்து மனம் திரும்பினா விளக்கு எரியும். இல்லாட்டினு என்னாகும், எரியிற விளக்கு எண்ணெய் ஊற்றாமல் இருந்தால் என்னாகும், அமைஞ்சு போயிடும். அவ்வளோதான், விளக்கு அமைஞ்சு போனால் என்ன என்ன நடக்கும், இருட்டாயிரும். விளக்குக்கு என்னாகும், நம் வெளியில் இருட்டாகி போச்சு, விளக்குக்கு விளக்குலேருந்து வெளிச்சம் வர்றதுக்கு பதிலாக புகை வரும். இந்த புகை வந்து என்ன பண்ணும், கண் எரியும். அதே மாதிரி இன்னைக்கு கடிந்து உள்ளதில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய விளக்கு வெளிச்சம் அணந்து போய் சுற்றியிலே இருட்டாக இருக்குது. விளக்கு என்ன பண்ணுது, புகையை கக்குது. புகையை கக்கினாலும் பத்தாம அது மற்றவங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குது. எப்படி புகையை கக்கிறது எப்படி பார்க்கலாம், செயல்பாடுகளை விட வாயிலிருந்து புகை வரும், புகையாகவே வரும். வாயிலிருந்து புகையாகவே வரும். கொலை வர்றது எப்படின்னா நிறைய வார்த்தைகள் வேற ஒன்றுக்கு அர்த்தம் இருக்காது, அதான் புகைங்கிறது. புகையினா சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க, அதில் ஒரு அர்த்தமும் இருக்காது, பொருளும் இருக்காது, அதுதான் புகை. இந்த வாய்க்கு பல பேர் இருக்குது, நம்ம வாய் இருக்குது, அந்த வாய்க்கு பைபிளில் பல பெயர் இருக்குது. என்னென்ன பேர் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் பாப்பா. ஆழமான படுகொலி, பாதாளம், சொல்லுங்க ரெண்டு. அப்புறம் அதுக்கப்புறம் வாயாடி சாதனம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆஹா, நெருப்பு இல்லை. ஆஹா, ஒன்று வந்து பாதாளம், இன்னொன்று ஆழமான படுகொலி. ஆழமான படுகொலி, இன்னொன்று பாதாளம். அப்புறம் வாய்க்கு நம்ம நிறைய அவங்கவுங்க பேசுகிற வார்த்தையை வச்சு நம்ம ஒரு பேர் கொடுக்கலாம். கலக்கமடைவான், அது கரெக்ட். அதெல்லாம் அடைஞ்சது நான் வாய்க்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்குறான். இன்னொருத்தர் சொல்லுவாங்க அடுப்பு வாயம் பாக. ஆமாம், ஊரை அடக்கிடலாம், ஊரை அடக்கிடலாம், ஆனால் உலைய அடக்க முடியுமா? ஊர்வாயம் ஒன்று, நீ உலவாயம் மூட முடியல, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஊர்வாயம் கூட எப்படியோ மூடிடலாம், ஆனால் உலவாயம் மூட முடியல. ஆனால் மூடி வச்சு பாருங்க, சரி, சமையல் பண்ணுற மூடி வச்சு பாருங்க. ஆனால் அது அதிகமாக நெருப்பு எரியும்போது என்ன ஆகும்? மூட முடியல, ஆடி ஆடி அது விழுந்துடும். என்னை அடைச்சி என்னை அடைச்சி வைக்க அடைச்சி வைக்கிறாங்க. உலைய வந்து மூடி வச்சோம்னா எப்படி அது அடக்காம அது மூடலாம். ஆனா நெருப்பு அதிகமா எரிஞ்சிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துடும் தட்டு. பழமொழி இல்ல, பழமொழிக்கு மேல நடைமுறையில என்ன வருது? தளம்பு, ஏன்னா அடைச்சு வைக்க முடியாது, அதான் அடுப்பு வாயன்னு சொல்றது. இன்னொன்னு வந்து என்னன்னா ஏசாயா 57:20, ஏசாயா 57:20, 57:20, ஏசாயா 57:20. அடைஞ்சு இருக்கவே முடியல கடலுக்கு, பாவம் அழைஞ்சு அழ அழகு அடிச்சு என்ன அது என்ன குப்பையை போட்டாலும் அடுத்த நாள் காலையில் அது கரைக்கு வந்துடும். அந்த மாதிரி இருதயத்தில் என்ன சொல்லி அடக்கி வச்சாலும் அது கொந்தளிச்சு 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 அது கரைங்கிறதுனா, கரைன்னா என்ன கரை, எந்த கரை சொல்லுங்க பாப்பா? கரை உதடு, அதான் கரை. அடக்கவே முடியாது. வாய்க்கு இப்படியெல்லாம் பேர் இருக்குது. நல்ல மாதிரி சொன்னால் என்னென்ன மாதிரி சொல்லலாம்? நல்லா பாடுறாங்க, நல்ல ஞானமாக பேசுகிறாங்க. குயில் மாதிரி, குயில் மாதிரி தான், ஆனால் வாய்க்கு கரெக்டான அர்த்தம் அல்ல. பைபிள்லேருந்து கரெக்டான வார்த்தைகளை சொல்லணும். வாய்க்கு இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை பேசும்போது அடுப்பு வாயங்கிறான், தீவெட்டி பயலான்னு சொல்கிறோம், அப்புறம் பாதாளத்தை கொஞ்சம் மூடுன்னு சொல்லுவான், அப்புறம் என்ன சொல்லுவான், அப்புறம் ஆழமான படுகொலின்னு சொல்லுவான். சரி, நல்லதெல்லாம் பேசும்போது நாம் என்ன சொல்லுவோம்? பைபிள்லேருந்து சிந்தனை பண்ணால் நம்ம வாய்க்கு நல்ல காரியங்களை பேசும்போது நல்ல ஞானமுள்ள அர்த்தத்தை ஆண்டவர் சொல்கிறார். அவசதங்கிறது சரியான வாய்க்குண்டான அர்த்தம் அல்ல, அது கரெக்டு. ஆனால் அதுக்கு என்ன வேற பேர் என்ன சொல்லலாம்? பைபிள்லேருந்து இப்போ எப்படி நாம் சொல்கிறோம், என்ன விளக்கு புழைய கக்கற மாதிரி ஊதுகிறான், பொய்களை ஊதுகிறான். ஆ அந்த மாதிரி வந்து நல்ல வார்த்தைகளை பேசும்போது நம்ம வாய்க்கு என்ன சொல்லலாம்? பார்க்க வரலாம், அதெல்லாம் பேரெல்லாம் நாம் சொல்லிக்கலாம். பைபிள்லேருந்து நல்ல பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தூப்ப கலசம், பொன்னால் செய்த தூப்ப கலசம், பொன்னால் செய்த தூப்ப கலசம். அது முதல் கூடாரத்தில் இருக்குது. முதல் கூடாரங்கிறது சரீரம். அந்த சரீரத்தினுடைய முதல் பகுதியில் இருக்கிறது பொன்னால் செய்த தூப்ப கலசம். அந்த பொன்னால் செய்த தூப்ப கலசம் தான் தொண்டை. எந்த சித்திரக்காரனாலும் வடிவமைச்சு அந்த இனிமையான வார்த்தைகளை நேர்த்தியாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு வேலைக்காரனாலையும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஞானமாக மூளையில் சிந்தனை பண்ணுறதையும் இருதயத்தில் சிந்தனை பண்ணுறதையும் எல்லாத்தையும் கலந்து அந்த பொன்னான அந்த தங்கத்தினால் ஆன செய்த தூப கலசத்தில் சரியான நேரத்தில் சரியான வார்த்தை வரும்போது தொண்டை என்ன தொண்டை வெங்கல தொண்டைன்னு சொல்லுவாங்க. பொன்னால் செய்த தூப கலசம். அதே வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது தொண்டைக்கு இன்னொரு பேர் இருக்குது, வாய்க்கு இன்னொரு பேர் இருக்குது. ஆ பிரேதக்குழி, ஆ கரெக்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வலு சர்ப்பங்களின் துறவு. என்ன பாம்பு எந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியாது, எந்த வார்த்தை எந்த நேரத்தில் எப்படி வருதுன்னு தெரியாது. இப்படி பாம்பு கொப்பான வார்த்தை, பாம்புனுடைய வசத்துக்கு ஒப்பான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படும். அப்போ அது கெட்டு போகும்போது அந்த இடத்துல என்ன குடி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வலு சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான வார்த்தைகள் அங்கே குடியிருக்கும் போது அது வலு சர்ப்ப துறவு. நெகேமியா சொல்கிறான், இந்த வலு சர்ப்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு போகும்போது அங்க தேவனுடைய ஆலயம் இடிந்து கிடந்ததை நான் பார்த்தேன். இவ்வளவு தாண்டி போகணும், வலு சிற்ப துறவை கடந்து. அப்படின்னா பேசின வார்த்தையில சிந்திச்சு தியானிச்சு பின்னாலமா போகணும். பின்னால வலு சிற்ப துறந்து, வலு சிற்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசல். குப்பை மேடு எங்க இருக்குது? இருதயத்துக்குள்ள எவ்வளவு காரியம் தப்பு பண்ணனா எவ்வளவு குப்பையாக கிடக்குது நம்ம அவங்கவுங்க இருதயத்துக்கு தெரியும். குப்பை மேட்டு வாசலில் நின்று பார்த்தாதான் அங்கே தேவனுடைய ஆலயம் எப்படி இடிஞ்சு கிடக்குதுன்னு தெரியும். அதுக்கு அவங்கவுங்க தான் பார்க்க முடியும். அதனால் தேவனுடைய வார்த்தையை கொலை செய்தவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை ஞானமாக சொல்லும்போது இந்த மாதிரி ஆண்டவர் வேதத்தில் வியாக்கியானம் பண்ணுறாரு. அப்படி தங்கத்தால் செய்த தூப கலசம், பொன்னினால் செய்த தூப கலசம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை சிந்திச்சு தியானிச்சு பேசும்போது தான் அந்த மாதிரி ஒரு பேர் வருது. இது சேதப்படுத்தக்கூடாது. அப்படின்னா இந்த தூப கலசத்தில் தூபம் வரும்போது தூபம்னா தேவனுடைய வார்த்தை. அப்படின்னா தூபம் போடுறதுன்னா சொல்லுவாங்க, நீ சும்மா தூபம் போட்டே இருக்கிறான் அப்படின்னு. என்னையும் பிடுங்கிறதுக்கு என்னை ஐஸ் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறான் அவன், தூபம் போடுறான் அப்படிம்பாங்க. அப்படின்னு வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தேவனுக்கு தூபம் போடுறது இந்த பொன்னினால் ஆன தூப கலசத்திலேருந்து போட்டாதான் அது தேவனுடைய சமூகத்துக்கு ஏற்றதாக இருக்கும். அப்படின்னா தேவனுக்கு ஏற்ற பலிகளை, நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய சோத்திர பலிகளை நன்றியத்தோடு செலுத்தும் போது அல்லது தேவனை துதிக்கும் போது அது தேவனுக்கு முன்பாக நல்ல தூபமாக மாறுகிறது. அதே இது தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசணும்னா அது என்ன ஆகுது, அந்த தூபம் போய் மற்றவங்களுடைய கண்ணை கெடுக்குது. அப்படின்னா விளக்கு எரியாமல் அமைஞ்சு போகுனா அதுலேருந்து தூபம் வருது, அந்த புகைக்கு பேர் தூபந்தான். அப்படி தேவையில்லாமல் வார்த்தைகளை அடக்காமல் உதட்டு என்ன அடக்கி வச்சாலும் அடைக்காமல் அப்படியே பேசிகிட்டே இருந்தானீங்களே, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அப்படியே வெளியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டே இருக்கும். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இருந்த பட்டணம் போல இருக்கிறான். ஆமா, ஆ அதுவும் வீணா இருக்குன்னு சொல்றாரு. வாயை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆ யோசுவா சொல்றான், ஆக்கானை கூப்பிட்டு, ஆக்கானே நீ தேவனை மகிமைப்படுத்து. அப்படின்னா அங்கே எங்கே முடியுது? அந்த பொன்னினாலான தூப கலசம் எப்படியா மாறிடுச்சு, வேறையா மாறிடுச்சு. உடனே சொல்லிட்டான், நான் தேவனை பயன்படுத்திருக்கேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் என்னென்ன மாதிரி பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டான். அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அந்த இருதயம் பாருங்கள், உண்மையான இருதயமா இருந்தால் முதல்ல தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம்தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு முடியும். இல்லாட்டினா எந்த மனுஷனும் தன்னுடைய மனசாட்சியை வஞ்சித்து மற்றவங்களுக்கு முன்பாக நல்லவங்க மாதிரி ஜபம் பண்ணால் அந்த ஜபம் அவங்களுக்கே தெரியும், அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்ட்டு, நம்மளுக்கு பிரதிபலன் கிடைக்காது. அதனால் ரட்சிப்பு இலவசமாக ஆண்டவர் கொடுத்தார். அந்த ரட்சிப்பு கொடுக்கும்போது என்னையும் திராட்சரசம் கொடுக்குறார். திராட்சரசம்னா என்னவா இருக்கும்? சொல்லுங்க. திராட்சரசம், திராட்சரசம் இல்ல திராட்சரசம் குடிச்சா என்ன நடக்கும்? போதை வரும், ரைட்டு. போதை வந்ததுக்கு அப்புறம் ஆனா பைபிள்ல சொல்லுது திராட்சரசம் குடிச்சானா, யூதா வந்து திராட்சரசம் குடிச்சிருக்கிறான். குடிக்கும்போது கண்ணு சிவப்பா இருக்குது. அப்புறம் வேற அடுத்தது என்ன சொல்லுங்க பாப்பா? பல்லு எல்லையா இருக்குது. அப்படின்னா திராட்சரசம் என்ன? பைபிள் மொத்தம் படிச்சிருந்தா தான் முடியும், இல்லாட்டின்னா முடியவே முடியாது. வசனம் கண்ணு சிவப்பா இருக்குது, பல்லு வெள்ளையா இருக்குது. பாக்குறதுக்கு சிவப்பா இருக்குது, ஆனா பல்லு வெள்ளையா இருக்குது. பல்லுன்னா என்ன அர்த்தம்? சுத்தமான வார்த்தை, கரெக்டு. கண்ணு கண்ணு சிவப்பா இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? கண்ணுனா ஆய்க்கிரியாத்தானா? கண்ணுனா தரிசனம், தேவனுடைய தரிசனத்தை பாக்குறது. பாலை போல வெண்மையா இருக்குது, பேச்சு அவ்வளவு தெளிவா இருக்குது. ஆனா கண்ணை பார்த்தா பயங்கர குடிகாரணமான இருக்குது. குடிச்சாங்கன்னா கண்ணு சிகப்பாயிரும் இல்லையா? அந்த மாதிரி கண்ணு சிகப்பா மாறி இருக்கு. தேவனுடைய தரிசனத்தை பெற்றவருடைய ஆவிக்குரிய தரிசனம் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக இருக்கும். நல்ல போதை ஏறி திராட்சரசத்தில் அந்த சிகப்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான திராட்சரசத்தில் கண்ணாடி மாதிரி பார்க்கலாம். அப்படி தேவனுடைய வார்த்தையினாலே தரிசனத்தை பெற்றவர்கள் தெளிவான தரிசனத்தை பேசுவார்கள். அது எப்படி பேசுவார்கள்னு சொன்னால், தூங்குகிறவர்கள் விழிக்கும்படியாக, அப்படின்னா தூக்க மயக்கத்தில் இருக்கிறவன் எந்திரிக்கும்படியான நல்ல நவமான திராட்சரசத்தை அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேசுவான். திராட்சரசம் போல வரும் வார்த்தைகள். உறங்குகிறவர்கள் பேச பண்ணும் நல்ல திராட்சரசம் போல இருக்கிறது. உன்னத பாட்டில் வருது, தூங்குகிறவர்களை பேச பண்ணும் நல்ல திராட்சரசம் போல இருக்குது. யாருடைய வார்த்தை? அந்த மணவாளனுடைய வார்த்தை. இந்த சூளைமுத்தியால் தேடி தேடி போகிறான் ஒரு ஆளை, அந்த ஆள் வந்து மணவாளன் கிறிஸ்து. தேடி தேடி கிடைக்கல, ஆனால் என்ன சொல்கிறா? இந்த மாதிரி இருக்குது, பல விதமாக வர்ணிக்கிறான். பத்தல திருப்பி ஒரு ரவுண்ட் போய் போட்டு வரட்டும். கரெக்ட், அது பரியாசம் பண்ணா. ஆனா இங்க என்ன சொல்லுது? தன் குறையை மறந்திருப்பான், அப்புறம் நினைக்க மாட்டான். அப்படின்னா இது ஆவிக்குரிய நிலைமையில போட்டிருக்குது, அது எழுத்தின்படியில் எழுதியிருக்குது. அப்படின்னா மன கசந்தவன் தான் தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப விரும்பி படிப்பான். மற்றவனுக்கு அவ்வளோ அது தெரியாது, அதனுடைய அருமை தெரியாது. வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அல்லது ஏதாவது ஆபத்திலிருந்து தப்புனவங்களுக்கு தான் தெரியும். கையோ காலோ முறியாமல் ஆண்டவர் எனக்கு இம்மட்டும் சுகம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்புனவங்களுக்கு தான் தெரியும். இந்த மனம் கசந்தது பண கசப்புனா என்னான்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் எழுத்தின்படி உண்டான போத வஸ்துக்களை தேடி போய் தன்னுடைய இருதயத்தை ஆற்றிக்கலாம் தேடிக்கலாம்னு போனால் அது ஒரு மணி நேரம் இருக்கும் அல்லது ஒரு நாள் இருக்கும், திருப்பி அடுத்த நாள் இன்னும் இதை விட மோசமாயிரும், ரெண்டாவது நாள் இன்னும் மோசமாயிரும், மூணாவது நாள் சே பத்தவே பத்தாது ஒன்றும் தீரலை, அது மறக்கணும்னா அது போய் போட்டால் தான் ஆகணும். அப்படி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் மறந்துருக்கலாம், அப்புறம் திரும்பி அந்த ஞாபகம் வந்துடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் மட்டும்தான் தன்னுடைய குறைவை மறந்திருப்பான். ஏன்னா இருக்கிற எல்லா போதையிலையும் இந்த போதை தான் அதிகமான மயக்கத்தை கொடுக்கறது. இந்த மயக்கம் ஆரம்பிச்சிச்சுன்னீங்களே அவன் வாழ்நாளில் என்றைக்கும் போதையாகவே இருப்பான். அந்த போதையினால் பல்லு நல்ல வெள்ளையாக இருக்கும், தெளிவான வார்த்தைகளை பேசுவான், தன்னுடைய குறையும் மறந்துடுவான்.
ஆ
அது மெதுவான ஒரு பிரயத்தனம் கொடுக்குறவங்க இனிமையான வார்த்தைகளை பேசுறதுங்களுக்கு தான் அது பொருந்தும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், வலு சிறப்பு துறவு தான். அப்படியாக அப்போ ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு மூணு படி கோதுமை, ஒன்று நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு, ஒன்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டாகிற ரட்சிப்பு, என்னையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாமல் வச்சுக்கணும். அப்படின்னா கடிந்து கொள்ள உபதேசம் சொல்லும்போது அதை கவனமாக கேட்டு சேகரித்து வச்சுக்கணும். திராட்சரசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியான, அப்படின்னா மிருதுவான ஆலோசனை சொன்னாலும் கேட்டுக்கணும். அப்படின்னா என்னன்னா தகப்பன் சொல்கிற ஆலோசனை, திராட்சரசம்னா தாய் சொல்கிற ஆலோசனை. தகப்பன் கடிந்து கொண்டு பேசுவார், தாய் வந்து எப்படி என்ன கடிந்து கொண்டா பேசுவாங்க, ஏன்டா இப்படி உதவாங்கிற ஏன்டா உதவாங்கிற இப்படி ஒழுங்காக படிச்சிருக்கலாம்ல. அதனால் ஆண்டவருடைய ரட்சிப்பு கொடுக்கும்போது தகப்பன் கண்டிக்கிறது போலையும் கண்டிக்கிறாரு, தாய் ஆலோசனை சொல்கிற மாதிரியும் சொல்கிறாரு. மகனே இந்த உபதேசத்தை கேள், மகனே உன் வாழ்வு பிராயத்தில் நீ தேவனுடைய வார்த்தை ஏற்றிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகனே மகனே மகனேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த மகனேங்கிற வார்த்தை இன்றைக்கி தான் ஜனங்க உபயோகப்படுத்துகிறாங்க, ஆனால் பைபிளில் என்றைக்கும் எழுதியிருக்குது. இன்னைக்கு மாத்தி இன்னைக்கு தான் ஜனக மத்தியில் பேச்சு வந்திருக்குது, மவனை இரு உனக்கு, சொல்லி கேட்கலையா மவனை இரு உனக்கு. ஆனால் பைபிளில் அன்னைக்கே எழுதியிருக்குது பாருங்கள், இன்னைக்கு தான் ஜனங்களுடைய நடைமுறைக்கே வந்திருக்குது. அப்போது தாய் சொல்கிற ஆலோசனை திராட்சரசம் போலவும், தகப்பன் சொல்கிற ஆலோசனை எண்ணெய் போலவும், இதை ரெண்டையும் சேகரித்து வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆளும் தேவனுடைய ரட்சிப்பு பெற்ற கொண்டவர்கள் தேவனுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தில் சேகரித்து வச்சாதான் நம்முடைய தரிசனங்கள் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படியாக, நம்முடைய ஆவிக்குரிய வெளிச்சம் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கும்படியாக அதை நாம் பயன்படுத்த முடியும். இது எப்போ கொடுக்குறான்னா அப்பப்போ கொடுத்துட்டே இருக்காரு, என்ன தீந்து போச்சுன்னா பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்டால் தரமாட்டான். அப்போ தான் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் நம்மக்கிட்ட என்ன இல்லை திராட்சரசம் இல்லைன்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. மத்தேயு 25:10-13 வரை.
அப்படியே அவர்கள் வாங்கின போதே மணவாளர் வந்துவிட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
ஆண்டவர் வந்து அப்படி கடந்து போயிருவார். அந்த கடிந்து கொள்ற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ற மனசு இல்லைன்னு சொன்னா, அந்த குற்றத்தை உணர்த்தும் மனசாட்சி இல்லை என்று சொன்னால் தேவனுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, ஒரு குறிப்பிட்ட நாள் ஆண்டவர் போராடி பார்க்குறாரு. இன்னும் ஆண்டவருடைய ஒரு செகண்டு ஒரு நொடி மனுஷனுக்கு ஏழு நாள் பாருங்க. அப்போ எத்தனை தடவை நம்ம இருதயத்தை ஆண்டவர் கதவை தட்டியிருக்காரு. ஏன்னா மீரியாமுடைய குஷ்டரோகத்தில் தன் தகப்பன் காரு துப்பியிருந்தால் அவள் ஏழு நாள் வைக்கப்படாது இருக்க வேண்டாமோ, அப்போது ஒரு செகண்டு துப்புனதில் ஏழு நாளைக்கு வியாதி மீரியாமுக்கு. அப்போ ஆண்டவருடைய ஒரு செகண்டுக்குன்னு நம்மளுக்கு ஏழு நாள். அப்போ ஆண்டவர் நம்ம தப்பு செய்யும்போது ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். அந்த நேரத்தில் மனம் திரும்பிட்டோம்னா நம்ம எண்ணெயை நம்முடைய ரெசிபின் பாத்திரத்தில் சேகரித்து வைக்கிறான்னு அர்த்தம். அப்போ மனம் திரும்பி அந்த காரியத்தை நல்லா செய்யும்போது என்ன ஆகுது, அந்த தப்பான காரியங்கள் அல்லது தீமை நன்மைக்கு மாறுது. அப்போ மாறும்போது என்ன ஆகுது, மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு நன்மையாக மாறுகிறது. அப்போ இது வந்து ஆண்டவர் ரகசியமாக வரும்போது தான் அதை பார்க்குறாரு. அப்போ ரட்சிப்பின் பாத்திரமும் இல்லை, எண்ணெயும் இல்லை, திராட்சரசம் இல்லைன்னா விற்கிறவங்க அப்படின்னா தவறு செஞ்சவங்க திருத்துறவங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது. உதாரணமாக இப்போ திருடிட்டான், ஏமாற்றிட்டான், பொய் சொல்லிட்டான்னா அவங்களுக்கு திருத்துறதுக்கு சிறைச்சாலைகள் இருக்கிறது. பையன் படிக்காமல் ஸ்கூலில் ஏமாந்து அப்படியே அங்கேயும் சுற்றிட்டு இருக்கானா, அவனை ஸ்கூலில் அனுப்பி திருத்தலாம். அப்படி இல்லைன்னா திருத்துறதுக்கு தாய் தகப்பன்மார் வார்த்தையினால் கண்டித்து திருத்தலாம், இல்லாட்டா அடி ஓதா குடித்து கண்டித்து திருத்தலாம். எதுக்குன்னு கீழ்ப்படியாமல் போனால் அப்புறம் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. அதே மாதிரி ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம போனால் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஜனங்களுக்கும் நிந்தையும் அவமானத்தையும் தான் ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. அதனால் அஞ்சில் வளையாது ஐம்பதில் வளையாதும்பாங்க. ஆனால் ஐம்பதுலையும் நாம் வளைக்கலாம், தேவனுடைய வார்த்தையினால் ஐம்பதுலையும் வளைக்கலாம். உடையாமையும் இருக்கும். ஏன்னா தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தகப்பனுக்கும் தாய்க்கும் லட்சியம் உண்டாக்குறான். நம்மெல்லாம் வந்து கோயில் மாடு மாதிரி அவுத்து விட்ட ஆளு இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்மளெல்லாம் கோயில் மாடு மாதிரி அவுத்து விட்டாங்கட்டு. இல்லை, ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து நடக்க பழக்குகிறார். ஞானமுள்ள வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் நம்மளை திருத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை திருத்திக்கிட்டே இருக்கார். நம்ம திருந்தணும்னா நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அதே மாதிரி பூமியிலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், பரலோகத்திலையும் நம்மளுக்காக ஆசீர்வாதம் காத்திருக்குது. அப்படியாக ஆண்டவருடைய வருகையில் ரட்சிப்பையும் ரட்சிப்பின் பாத்திரத்தில் எண்ணெயும் வைத்திருக்கிறவர்களுடைய விளக்கு தான் எரியுது, மற்றவருடைய விளக்கு அமைஞ்சு போகுது, அமைஞ்சு போய் புகையை கக்குது. அதனால் வாங்கிறதுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அவர் வந்துட்டு போயிட்டார். லூக்கா 12:33 33-40 வரை.
உங்களுக்கு உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் சர்வோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கொப்பாகவும் இருங்கள்.
போதும். இங்கே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, உங்கள் விளக்கு எரிகிறதா இருக்க வேண்டும். கரெக்டாக பாருங்கள், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும். அப்படின்னா நம்முடைய நீதியின் கிரியைகள் எப்பொழுதும் சுத்தமுள்ளதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும். அப்படின்னா எப்பவுமே எண்ணெய் ஊற்றினாதான் எரியும். அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நெருந்த ஞானலை முறியாமலும் உண்மையாக ஞானத்தை வெளிப்படுத்துவார். அப்போ மங்கி எரிகிற திரியா, இதுதான் என் விளக்கு எரிய மாட்டேங்குதா, இது எரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அமைச்சறது இல்லை. என்னைக்கு நீ எண்ணெயை ஊத்துறையோ அன்னைக்கு நீ எரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அதனால் இவனை ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை அழிக்கிறது இல்லை. அவன் என்னைக்காவது மனம் திரும்பி, ஐயோ நம்ம விளக்கு அணைஞ்சு போகுது, நம்ம வாயே அடுப்பு வாயாக இருக்குது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் அநேகரை கெடுக்குத, நம்ம மனம் திரும்பினோம்னா நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசி நாம் மற்றவங்களுக்கு சந்தோஷம் உள்ளவங்களாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்து தங்களுடைய தவறை திருத்துகிறார்களோ அன்றைக்கு அந்த விளக்கு எரியும். இல்லைன்னா நம்ம வாயில் வெளிச்சம் இருக்குது வெளிச்சம் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருப்போம், அது அடுத்தவங்க கண்ணை குத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படியாக நாம் வந்து பழமையாய் போகாத பணப்பையும் குறையாத பொக்கிசத்திலையும் பல்லவத்துக்கு உங்களை சம்பாதி வைங்கள் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வாயும் கையும் சுத்தமாக இருந்தாதான் அது பல்லவத்தில் பொக்கிசமாக மாறும். இல்லாட்டினா நம்ம பூமியில் தான் சேர்த்து வைக்கிறான்னு அர்த்தம். அப்போ உங்கள் பொக்கிசம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்திலே நம்ம பொக்கிசத்தை சேர்த்து வச்சோம்னா நம்முடைய இருதயம் பல்லவத்தை நம்பி இருக்கும், பல்லவத்தினுடைய வார்த்தைகளை பேசும், அந்த பல்லவத்தினுடைய தொடர்பு இருக்கிற காரியங்களில் தான் அந்த இருதயம் ஈடுபட்டு இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளை பேசும், ரகசியங்களை பேசும், தேவனுடைய ஜனங்களை நேசிக்க சொல்லும். இப்படியாக நம்முடைய பொக்கிசம் பரலோகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பரலோகத்துக்கு நேராக இருக்கும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறைகள் வரும். குறைகள் இல்லாத மனுஷனே இல்லை. அப்படி குறைகள் வரும்போது திரும்பி திரும்பி வரும்போது என்னாது, இவனுடைய இருதயம் பரலோகத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், இவன் செய்கிற நற்கிரிகளுக்கு எல்லாத்துக்கும் பிரதிபலன் கிடைப்பதற்காக இவன் பரலோகத்திலே அந்த நற்கிரிகளை சேர்த்து வைக்கிறான். அப்படி பல்லவத்தில் இருக்கிற பொக்கிசங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நற்கிரிகள் தான் பல்லவத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிசம். அப்படி நம்முடைய அறைகள் கட்டப்பட்டதாயம் அப்படின்னா, நம்முடைய நீதியின் கிரியினாலே இருக்கிற வெண்மையான வஸ்திரம் கட்டப்பட்டதாயும், உங்கள் இறுதி உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும், விளக்கு எரியுதுன்னா நம்முடைய தரிசனம் தெளிவாக இருக்கணும். இங்கிருந்து பார்த்தா பல்லவ ராஜ்யம் நம்மளுக்கு தெரியணும். தேவனுடைய முதலாவது ஜலத்தினால் மறுபடி பறக்கும் போது அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறான். அப்ப கண்ணு தெளிவா தெரியணும்னா அவன் ஜலத்தினால் பிறந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பினான உடனே அவன் கண்ணு வந்து என்ன ஆகுது, இங்கிருந்து அவ்வளவு தூரத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குது. ஆவியினால மறுபடி பறந்துட்டானா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுறான். அப்படியாக நம்முடைய விளக்கு எரியதாக இருக்கணும். அப்படின்னா தினந்தோறும் எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தால் தான் விளக்கு எரியும், இல்லைன்னா அமைஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது எஜமான் வரும்பொழுது 37 இந்த வாசிப்போம். போதும், நம்ம மத்தையில் வாசித்தது விளக்கெல்லாம் அமைஞ்சு போச்சு, எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் விளக்கு பற்ற வைக்கும் போது தான் விளக்கு எரியுது எரியலைங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, லூக்கால விளக்கு எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கணும், அமையவே கூடாது, தூக்க மயக்கமாகவும் இருக்கக்கூடாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் விளக்கு. விளக்கு அணைஞ்சா போச்சு அவ்வளோதான், அங்கே 10 பேரும் பற்ற வைக்கிறான், 5 பேர்த்துட்டு விளக்கு எரியுது, 5 பேர்த்துட்டு விளக்கு எரியல. இங்கே வந்து அப்படி இல்லை, விளக்கு அணையவே கூடாது. பாருங்க இங்கே கண்டிஷன் வேற. அறைகளும் எப்பவுமே தயாராக இருக்கணும். பஸ்கா பந்தி புசிக்கும் போது அறைகள் கட்டப்பட்டு செருப்பு போட்டு கையில் தடியை பிடிச்சிட்டு அப்படி வேக வேகமாக சாப்பிடணும். அப்படி சத்தம் கேட்ட உடனே உடனே புறப்பட்டு ஓடணும். அப்படி தான் பஸ்காவை ஆண்டவர் புசிக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு அந்த கட்டளை கொடுத்தாருனா அதே கட்டளை தான் இன்றைக்கும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை புசிக்கிறவர்கள் தங்களுடைய அறைகள் கட்டப்பட்டிருக்கணும், தங்களுடைய விளக்கு எரியணும், கையில் வந்து தேவனுடைய ஆயுதத்தை வச்சிருக்கணும். அப்படி தான் தேவனுடைய வார்த்தைகளை புசிக்கணும். நிறைய பேர்த்துக்கு தேவனுடைய ரகசியங்கள் மட்டும் வேணும், நிறைய ஞானார்த்தமான வார்த்தைகள் மட்டும் வேணும், இது ஆனால் மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து நாங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்தி சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டு கிறிஸ்துவின் பெயர் மட்டும் நாங்கள் சொல்லிகிட்டு இருப்பான்ட்டு அவங்கெல்லாம் வந்து தேவனுடைய வருகையில் பங்காடைய முடியாது. அப்படியாக விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறவனை தான் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு பந்தி கொடுக்குறாரு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினுடைய ரகசியங்கள் தான் பந்தி, தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள் தான் கல்யாண விருந்து. அது புரியணும்னு சொன்னால் விளக்கு என்றைக்கு அறைஞ்சிட்டு இருக்கணும், அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கணும். அப்படின்னா கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை கல்யாணம் விருந்து நடக்கும்போது தூக்கி வெளியில் போட்டார். அப்புறம் விளக்கு எரியாமல் இருக்கும்போது அவன் உள்ளே வர முடியாது. அப்படி அவனுடைய தரிசனம் தெளிவாக இருக்க வேண்டும், அவனுடைய நீதியின் கிரியினுடைய வஸ்திரம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் பல்லவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் விருந்தாக கொடுக்கப்படுகிறது. அந்த விருந்தை அவன் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகள் ஏன் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னா இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் எல்லா ரகசியமும் தெரியும். விசுவாசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியுற ரகசியத்தை விட அவனுக்கு நிறைய தெரியும். ஏன்னா தானியங்களை விட நீ ஞானம் உள்ளவன் சொல்கிறாரு, ஆண்டவரே சொல்கிறாரு லூசிபரை பற்றி சொல்லும் போது. அப்போ பவுல் சொல்கிறாரு, சகல ரகசியங்களையும் அறிந்திருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையுடைய கிரைந்தாளம் போல தான் இருப்பேன். இன்னைக்கு வெங்கலமாவது கொஞ்சம் சத்தம் கேட்குது, இன்னைக்கு இருக்கிற எந்த சத்தம் கேட்க மாட்டேங்குது. அப்படியாக ஆண்டவருடைய கல்யாண விருந்து, ஆண்டவருடைய விருந்து மணவாட்டி சபைக்கு கொடுக்குற அந்த கல்யாண விருந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வராரு. அது எப்போ வராருன்னு பார்ப்போம். 38, 39, 40 வாசிப்போம். போதும், நீங்களும் ஆயத்தமா இருங்கள். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா 12 சீசர்களுக்கு தான் அது பொருந்தும். அதனால ரெண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம் எப்போ ஆரம்பிக்குது? முதல் ஜாமம் எது? மொத்தம் ராத்திரியே எத்தனை ஜாமத்தமாக பிரிக்கலாம்? 4 ஜாமம் பிரிக்கலாம். முதல் ஜாமம் 9, ரெண்டாம் ஜாமம் 12, மூன்றாம் ஜாமம் 4, ஜாமம் 3-6. இங்கே எத்தனை ஜாமத்தில் வர்றார்? ரெண்டாம் ஜாமத்தில் இல்லை மூன்றாம் ஜாமத்தில்? ரெண்டாம் ஜாமங்கிறது 9-12 இல்லை 12-3. அப்படின்னா அந்த அளவுக்கு தூக்கம் வர மாதிரி மயக்கமா இருந்தாலும் கூட அந்த தூக்கத்துல இருந்து விழிப்பா இருந்து தேவனுக்காக காத்திருக்கணும். பகல்ல 3 மணி நேரம், இல்லை 3 மணி நேரம். அங்கே வந்து பைபிள் கணக்குப்படி காலையில் 6 மணி, அங்கே 1 மணி. ஆமாம், அது கரெக்டு. ஆனால் வேத கணக்கின்படி காலையில் 6 மணி தான் அங்கே 1 மணி, ஒன்று அப்போ தான் ஆரம்பிக்குது. நம்ம இங்கே 6 மணின்னு சொல்லும்போது இஸ்ரேல் நாட்டில் அங்கே பைபிள் கணக்கப்படி 1 மணி ஆரம்பிக்குது. சரி, இப்போ அந்த காரியத்தை அப்புறம் பார்ப்போம். அப்போது இங்கே வந்து எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படின்னா சரி, இந்த பிரச்சனை வந்துச்சு, கொஞ்சம் சோர்வாக இருக்குது, அந்த பிரச்சனை வந்துச்சு, அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு மனம் திரும்பிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாமல் எப்பொழுதும் நம்முடைய வழக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா எப்பொழுதுமே நம்முடைய தவறுகளை திருத்தி மனம் திரும்பினா மட்டும்தான் விளக்கு எரியும், இல்லைன்னா விளக்கு அணைஞ்சு போயிடும். அதனால தான் ஆசரிப்பு கூடாரத்திலே தினந்தோறும் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும்படியாக நீ அதுக்கு எண்ணெயை ஊற்று, தினந்தோறும் ஊற்றணும். அது முதல் கூடாரம். முதல் கூடாரங்கிறது சரீரம். சரீரத்தில் என்றைக்குமே மனம் திரும்பட்டும். அப்போ சொன்னால் பவுல் சொல்கிறாரு, அணு தினமும் நான் சாகிறேன். அப்படின்னா தினந்தோறும் மனம் திரும்பணும். நான் அன்னைக்கு மனம் திரும்பினேன், அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தேன். அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கல, தண்ணியில் தான் ஸ்நானம் எடுத்தாங்க. ஞானத்தில் ஸ்நானங்கிறது, ஞானத்தில் தேவனுடைய வார்த்தைகளை புரிஞ்சு மனம் திரும்ப தான் ஞானஸ்தானம். அதனால் எல்லாம் தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சுட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. ஒருத்தனும் ஞானஸ்தானம் எடுக்கலை, தண்ணி ஸ்நானம் தான் எடுத்திருக்காங்க எல்லாரும். அப்படியாக எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தால் தான் கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகிலே பங்கடைய முடியும். ஆனால் அந்த மாதிரி தூக்க மயக்கமாக இருக்கிற மாதிரி நேரத்தில் தான் ஆண்டவர் வருவார். எழுத்தின்படி அந்த நேரத்தில் இல்லை. மனசை ஒரு பிரச்சனை வந்து சோர்ந்து கலங்கி போய் இப்படி என்ன பண்ணுறதுன்னு தடுமாறி இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் அவங்ககிட்ட வருவார். மனம் திரும்பும்பார், மனம் திரும்பினா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு, இல்லாட்டின்னு என்னாகும், பிரச்சனை பெருசாக மாறிடும். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் மனம் திரும்பலாம். அதை பற்றி தான் இங்கே நாம் பார்க்குறோம். அதுதான் ஆண்டவருடைய வருகை. ஆண்டவருடைய ரகசிய வருகை ஆரம்பிக்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா எருசலேமுக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து ரகசிய வருகை ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அத்திமரம் துளிரிடும் போது நான் என்ன பண்ணுறேன், வாசல் அருகே வந்து நிற்கிறார் என்று அறியுங்கள். அன்னையிலேருந்து வந்தார், அன்னையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனும் தட்டி தட்டி, கதவை தட்டி தட்டி ஆண்டவர் கூப்பிட்றாரு, மனம் திரும்ப மனம் திரும்புன்னு சொல்கிறது தான் ரகசிய வருகை. எல்லோரும் நினச்சிக்கிறாங்க எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ரகசியமாக வருவார், இல்லை. ரகசிய வருகைங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பும்படியாக அவனுடைய இருதய கதவை தட்டி தட்டி கூப்பிட்டு நீ மனம் திரும்ப மனம் திரும்பன்னு ஆலோசனை சொல்கிறார், அதுதான் ரகசிய வருகை. அதனால ரகசிய வருகைன்னு சொல்லிட்டு வேற எதுவும் யாரும் நினச்சிக்க வேண்டாம். பகிரங்க வருகைங்கிறது அது எல்லாரும் பார்க்குற மாதிரி வருவாங்க, ஆண்டவர் வருவார். பூமியில் இருக்கிற எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அது 1000 ஆண்டாச்சு பூமியில் தொடங்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் வந்து தான் அதை பூமியில் ஆட்சி தொடங்குவார். ஏன்னா ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பங்கு போட்டு கொடுக்கணும், அதனால் ஆட்சி அதிகாரத்தை பங்கு போட்டு கொடுத்துட்டு தான் ஆண்டவர் வந்து போவார். அதனால் அந்த சமயத்தில் வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். அப்புறம் பாதி பூமியில் இருக்கிற பாதி பேர் நரகத்துக்கு போயிடுவான், பாதி பேர் 1000 ஆண்டாச்சு ஜனங்களாக பிரிக்கப்படுவார்கள். அதனால் கிறிஸ்துவனுடைய ரகசியம் வருங்கிறது மனுஷன் நினைக்கிற மாதிரி இல்லை, எப்பொழுதும் மனம் திரும்பி ஆயத்தமாக இருக்கிறத பற்றி ஆண்டவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறது தான் ரகசிய வருகை. நம்ம போன வாரம் பார்த்தா இறுதி கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்போது ரக இந்த தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறதுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 என்னென்னா அவன் வந்து அவனவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் அது வந்து அடுத்தவனுக்குன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கறதில்ல. அப்போ வந்து அவன் ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய காரியத்தில் கவனமாக இருந்து அவன் வந்து இச்சையுள்ளவர்களாக இருந்து அவரவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பல்லவ ராஜ்யம் பலவந்தப்படுத்துகிறது, பலவந்தப்படுத்தப்படுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ணப்படுகிறது, அதை பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஆண்டவர் வந்து பல்லவ ராஜ்யத்தில் பலவந்தம் பண்ணலை யாரையுமே. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் தான் அநேகராக கட்டாயப்படுத்துகிறாரு, நீ வா, இது ஏற்றுக்கோ, இது ஏற்றுக்கோ, இது உனக்கு சொந்தம், நீ முதல்ல வா, நீ முதல்ல வான்னு எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. யார் முதல்ல வர்றாங்களோ அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதை அலட்சியமாக விட்டு போகிறவங்க அதை இழந்து போகிறாங்க. இப்போ கல்யாணம் வந்து கூப்பிடும்போது என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்கள ஆண்டவர் விட்டுட்டார். அது அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் திரும்பவும் அழைப்பு வருது, அதுதான் ரகசிய வருகை. ஏற்கனவே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மீண்டுமாக அழைப்பு வருகிறது. தேவனுடைய ரகசியத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், எதுக்கு, இது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக இது உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அநேகர் அலட்சியப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்போ தேவனுடைய ரகசிய வருகையை அநேகர் அலட்சியப்படுத்தி விட்டு தங்களுடைய சொந்த காரியங்களுக்கு போய்விட்டார்கள். அநேகர் தேவனுடைய சத்தம் தங்களுடைய இருதயத்துக்கு வரும்போது அலட்சியப்படுத்தி மனம் திரும்பாமல் தங்களுடைய சொந்த காரியத்துக்கு போய்விட்டாங்க. அதனால் ஆண்டவருடைய ரகசிய வருகை எல்லாத்துக்கும் ஆண்டவர் கதவை தட்டிகிட்டே இருக்கார், ரகசியமாக வந்துக்கிட்டே இருக்கார். அதைய அறியாமல் உணராமல் அலட்சியப்படுத்துகிறவங்களுக்கு அது தெரியல. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நம்முடைய மனசாட்சி நம்முடைய குற்றத்தை உணர்த்தும் போது நாம் மனம் திரும்பினால் நாம் ரகசிய வருகையிலே பங்கடைந்திருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.